الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. قنيت الكري الله من أديار لي. الحمد لله إن شاء الله سورة النساء وليا سركة باركة ركندوم. الله سبحانه وتعالى இந்த சூரா அன்-நிசாவிலே ஷரியாவுடைய சட்டதிட்டங்களை விவரிக்கின்றான். அதிலே குறிப்பாக பெண்களுக்குரிய சட்டங்களையும் அனாதிகளுக்குரிய சட்டங்களையும் அல்லாஹு தஆலா விவரிக்கின்றான். பொருளாதாரம் குறித்த சில சட்டங்களையும் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வையும் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றான். பிறகு யூத கிறிஸ்தவர்களுடைய சில செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறி அவற்றிலிருந்து முஸ்லிம்களை எச்சரிக்கை செய்கிறான், கண்டிக்கின்றான். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹன்னா, ஓ மக்களே என்று ஆரம்பிக்கின்றான். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிப்பதிலிருந்து அல் குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு வேதம். இது தனிப்பட்ட ஒரு இனத்தவருக்கோ மொழியினருக்கோ சொந்தமானதல்ல, உலக மக்கள் எல்லோரும் இதை படித்தாக வேண்டும், இதன் பொருளை உணர்ந்தாக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அனைவரையும் இந்த குர்ஆனை சிந்திப்பது, இந்த குர்ஆனை புரிவதின் பக்கம் அழைக்கின்றான். ஆகவேதான் இதே அத்தியாயத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களை பார்த்து சொல்லும் பொழுது அஃபலா யதத்தபரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா? வலவு காணமின் அன்பி கயிரில்லாகி, அல்லாஹ் அல்லாத வேறு ஒருவரிடமிருந்து இந்த வேதம் வந்திருக்குமே ஆனால் அதிகமான முரண்பாடுகளை அவர்கள் இதிலே பார்த்திருப்பார்கள். அப்ப இதிலே எந்த விதமான முரண்பாடுகளும் குளறுபடிகளும் இல்லாத ஒரு நிலை இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட உண்மையான வேதம்தான் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. அடுத்து அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே மக்களே என்று அழைத்துவிட்டு மக்களில் எந்த இனத்தை மொழியை நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்லாஹுவின் முன்னிலையிலே அவர்கள் அனைவரும் சமம். தேசத்தால், மொழியால், இனத்தால் அல்லாஹுவிடத்திலே தனிப்பட்ட ஒரு விசேஷ அந்தஸ்தை யாரும் அடைந்துவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இத்தக்கூறப்பக்கும், மக்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ரப்பை அதாவது என்னை பயந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்லும் போது உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் வேண்டும் என்றால் நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை பயப்பட வேண்டும். உங்களில் அல்லாஹுவிடம் அதிக கண்ணியத்திற்குரியவர் உங்களில் அதிகமாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர் தான். அப்ப ஒரு மொழியுடையவராக பிறந்துவிட்டோம், ஒரு இனத்திலே பிறந்துவிட்டோம், ஒரு தேசத்திலே பிறந்துவிட்டோம் என்பதற்காக மட்டும் அல்லாஹுவிடத்திலே நெருக்கத்தையோ உயர்வையோ அன்பையோ அடைய முடியாது எதுவரை அவர்கள் அல்லாஹுவை பயப்படவில்லையோ. இப்படிப்பட்ட ஒரு தெளிவான கூற்று இந்த வேதம் அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுதான் உண்மையான இறைவன், எல்லாம் அவனுடைய படைப்பு, படைப்புகளுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டாமல் படைத்தவனை வணங்குவது அவனை பயப்படுவது என்ற ஒரே அடிப்படையில் தான் அந்த இறைவன் மக்களை பிரிக்கிறானே தவிர மொழியாலோ இனத்தாலோ தேசத்தாலோ மக்களை பிரிக்கவில்லை. மக்களுக்கு அல்லாஹு தஆலா அதன் அடிப்படையிலே வெகுமதிகளையும் வழங்கவில்லை. புரிகிறதா இல்லையா? அல்லாஹு தஆலா வெகுமதிகளை உயர்வை வழங்குகிறான் என்றால் தக்வாவின் அடிப்படையிலே, இபாதத்தின் அடிப்படையில் தான் வழங்குகிறான்.
ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஒரு வசனமே போதுமானது மாற்றார்கள் இஸ்லாமை புரிந்து கொள்வதற்கு, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு, குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் உண்மையில் ஆழமாக சிந்திப்பார்களே. ஆனால் மூமின்களே சிந்திக்கிறது இல்லையே. மற்றவங்களை பத்தி என்ன சொல்லு? மூமின்களுக்கே ரமதான் மாசத்துலதான் குர்ஆனே தெரியுது, அப்பதான் திறந்து படிக்கிறாங்க. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி நாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான்? மக்கள் முந்தைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட காலத்தில் அரபு நாட்டிலே இந்த பழக்கம் இருந்தது. இது இந்தியாவிலும் சில காலம் வரை இருந்தது, இன்றும் பல இடங்களிலே இருக்கிறது. பிறப்பால் மக்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு காட்டிக் கொண்டிருந்தார்கள். அதையும் அல்லாஹு தஆலா தகர்த்தெறிந்து விடுகிறான். அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, நீ எந்த மொழி வேண்டுமானாலும் பேசு, எந்த இனத்தில் வேண்டுமானாலும் நீ பிறந்திருக்கலாம், எந்த தேசத்தில் வேண்டுமானாலும் நீ பிறந்திருக்கலாம், ஆனால் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு அன்பாவிலிருந்து தான் நான் படைத்தேன். மின் நஃப்ஸின் வாஹிதா வகலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஆன்மாவிலிருந்து அதனுடைய ஜோடியை படைத்தான். அந்த இருவரிலிருந்துதான் ஏனைய ஆண்களை பெண்களை அல்லாஹ் படைத்தான். அந்தமான் காட்டிலே வாழக்கூடிய அந்த காட்டுவாசிகளாக இருக்கட்டும், அல்லது ஊர் ஊராக சுற்றி திரியக்கூடிய குறவன் குறத்தியாக இருக்கட்டும், அல்லது இன்று இந்திய மக்கள் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அல்லது ஆப்பிரிக்காவின் அந்த கருப்பு இன மக்களாக இருக்கட்டும், அமெரிக்கர்கள் வெள்ளையர்களின் அந்த வெள்ளை இன மக்களாக இருக்கட்டும், அல்லது இந்தியாவின் ஏசிய மக்களாக இருக்கட்டும், எல்லோரும் அதே ஆதமிலிருந்து ஹவ்வாவிலிருந்து வந்தவர்கள் தான். அல்லது ஹலகாக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அப்ப இந்த உண்மையை அல்லாஹு தஆலா அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கத்திலே கூறி, அரபு மக்கள் மொழியால் பேதம் காட்டிக் கொண்டிருந்தார்களே, ஐரோப்பியர்கள் நிறத்தால் பேதம் காட்டிக் கொண்டிருந்தார்களே, அவற்றையெல்லாம் அல்லாஹ் தகர்த்தெறிந்து விட்டான். ஒரே அடிப்படை தான் இந்த மார்க்கத்திலே, நீங்கள் என்னை பயப்பட வேண்டும், பயந்தால் நீங்கள் நல்லவர்கள், பயந்தால் நீங்கள் என்னிடத்திலே கண்ணியத்திற்குரியவர்கள், என்னை வழிபட்டால் நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள், இல்லை என்றால் நீங்கள் எந்த மொழி வேண்டுமானாலும் பேசுங்கள், எவ்வளவு அறிவாளியாக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருந்து கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே நீங்கள் என்னிடம் வரும்போது நரகம்தான் உங்களுக்கு மிஞ்சி இருக்கும். மொழியாலோ இனத்தாலோ தேசத்தாலோ பிறப்பாவோ அல்லாஹ் இடத்திலே சொர்க்கத்தை வாங்கிவிட முடியாது. خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً. அடுத்து அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா மேலும் ஒரு உண்மையை சொல்கிறார். அது உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் சரி, ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அது என்ன உண்மை? ஆண்தான் முதலாவதாக படைக்கப்பட்டவன். ஆணிலிருந்து பெண் படைக்கப்பட்டால், பெண் ஆணிலிருந்து அல்லாஹு தஆலா பெண்ணை உற்பத்தி செய்ததிலிருந்து ஒரு பெண் ஒரு ஆணுக்கு கீழ் இருக்க வேண்டும், ஒரு பெண் கணவன் என்ற அந்த ஆணோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அவனுக்கு இந்த பெண் துணையாக இருக்க வேண்டும், அவனுக்கு இந்த பெண் மனைவியாக இருந்து குடும்ப வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டும், பெண் தன்னிச்சையாக இயங்கக்கூடாது, பெண் ஒரு ஆண் துணை இல்லாமல் இருக்கக்கூடாது, தகப்பனோ சகோதரனோ அல்லது கணவனோ என்ற துணை இல்லாமல் பெண் தனியாக இருக்கக்கூடாது என்ற உண்மையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல வெளிப்படுத்துகின்றான். எப்படி? அல்லாஹு தஆலா பெண்ணையும் சுயமாக இயங்கக்கூடியவளாக படைக்க வேண்டும் என்று கருதி இருந்தால், இயங்க வேண்டும் என்று அல்லாஹ் கருதி இருந்தால், ஆணை எப்படி ஆரம்பத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுவும் இல்லாமல் படைத்தானோ, அதுபோன்று ஒரு பெண்ணையும் படைத்து இருவரையும் பிறகு ஜோடியாக ஆக்கி இருக்கலாம். அல்லாஹ் அப்படி ஆக்கவில்லை. ஆணை படைத்து ஆணிலிருந்து அந்த பெண்ணை அல்லாஹ் உற்பத்தி செய்ததிலிருந்து அந்த பெண்ணாகப்பட்டவள் ஆணுக்கு துணையாக இருக்க வேண்டும். ஆகவேதான் கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த சமூகத்திலே பெண்கள் ஆணுக்கு துணையாக இருக்கிறார்களோ, அதாவது கணவனுக்கு துணையாக இருக்கிறார்களோ, பெண்கள் ஆணுக்கு துணையா இருக்கிறாங்களா, ஆணுங்கிறத பொதுவாக எடுத்துக்கொள்ளாதீங்க, அப்படித்தானே நாங்க இருக்கிறோம் இந்த காலத்துல சொல்லி போடுவாங்க, அதான பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் சொல்லி, அது ஹராமான துணை. ஹலாலான துணையில யார் இருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை தான் செழிப்பாக இருக்கும், அங்கே குடும்பம் நிம்மதியாக இருக்கும், சமூகம் நிம்மதியாக இருக்கும், அங்கே எல்லா விதமான நன்மைகளும் இருக்கும். எங்கே பெண் தனித்து செயல்படுவாளோ, ஐரோப்பிய நாடுகளைப் போல, அமெரிக்கா ஆஸ்திரேலிய மேலை நாடுகளைப் போல, அங்கே குடும்ப உறவுகள் இருக்காது, அங்கே சமூக உறவுகள் இருக்காது, எல்லாத்தையும் பழக்கங்களும் இருக்கும். ஆகவே ஒரு பெண், அதுவும் முஸ்லிமான பெண், எப்போதும் தன்னை கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக, கணவனுக்கு பணிந்தவளாக அவள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். அதில்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு என்று அவள் உறுதியாக நம்ப வேண்டும். தன்னுடைய அறிவை கொண்டோ அல்லது தனது திறமையை கொண்டோ அல்லது தனது தகப்பனுடைய பணத்தை கொண்டோ ஒரு பெண் கணவனிடம் திமிரு காட்டி, கணவனிடம் இருந்து விலகி, தன்னுடைய படிப்பை கொண்டு, அறிவை கொண்டு, தனது தொழிலை கொண்டு அல்லது தனது தகப்பனுடைய செல்வத்தை கொண்டு தான் சுயமாக வாழ்ந்துவிட முடியும் என்று விலகுவாளேயானால் அவளுக்கு ஈமானிலே இஸ்லாமிலே எந்த பங்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த பெண் கணவனிடமிருந்து சரியான காரணம் இல்லாமல் விவாகரத்தை கோருவாளோ அவள் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது. சாலிஹான பெண்ணுடைய இலக்கணத்தை இதே அன்னிசா அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். 34வது வசனத்திலே அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும், பெண்கள் ஆண்களை நிர்வகிக்க கூடாது. சில ஊர்ல இருக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணவனும் பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க, மாப்பிள்ளைக்கு ஊரே இருக்காது. மாப்பிள்ளைக்கு எங்க ஊடுனா அம்மா ஊடுமாங்க, எங்க ஊடுனா ஒய்ஃப் ஊடுமாங்க, உங்களுக்கு எங்க ஊடுனா நடுத்தரில் இருக்கிற அந்த வீதியை தான் காட்டுவாங்க. வேறு அவர்களுக்கு வீடு இருக்காது, பெண்ணுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்று விடுவார்கள். அப்படி செல்வதனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். ஏன்? பிமா ஃபத்தலல்லாஹு பஅதஹும் அலா பஅத், ஆண்களுக்கு அல்லாஹ் மேன்மையை கொடுத்திருக்கிறான் பெண்களை விட. ஹைர் ஆண்கள் தான் தங்களது செல்வத்திலிருந்து பெண்களுக்கு செலவு செய்கிறார்கள். எந்த சமுதாயத்தில் வரதட்சணை வாங்கிக் கொண்டு கல்யாணம் முடிக்கிறாங்களோ, வீடு வாங்கிக் கொண்டு கல்யாணம் முடிக்கிறாங்களோ அந்த சமுதாயத்திலே நிலைமை தலைகீழாக மாறிவிடுகிறது. பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு சாலிஹான ஒழுக்கம் உள்ள பெண்ணுக்கு இலக்கணத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஸ்ஸாலிஹாது கானிதாது ஹாஃபிதாது லில்கைபி பிமா ஹஃபிதல்லாஹ், ஒழுக்கமான சாலிஹான பெண்ணுக்கு அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப அழகா சொல்றான், கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பான். அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவாங்க, குர்ஆன் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, அப்படிலாம் அல்லாஹ் சொல்லல். எல்லாம் இருக்கிறது, ஆனால் கணவனுக்கு கட்டுப்படக்கூடிய பக்குவம் இல்லை என்றால் அல்லாஹ்விடத்திலே அந்த பெண்ணில் எந்த நன்மையும் இல்லை. அல்லாஹ் அந்த பெண்ணை திரும்பி பார்ப்பதே இல்லை. எப்படி தாய் தகப்பனுக்கு கட்டுப்படாத ஒரு பிள்ளையை அல்லாஹ் பார்ப்பதில்லை, தாய் தகப்பனுக்கு கட்டுப்படாத ஒரு பிள்ளைக்கு அவன் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் சரி அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு மதிப்பு கிடையாது. ரஹ்மானுடைய பொருத்தம் தந்தையின் பொருத்தத்திலே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா அப்படித்தான் ஒரு பெண்ணுக்கு கணவனுக்கு கட்டுப்படுவதிலே நன்மையை வைத்திருக்கிறான். காணிக்கா, கணவனுக்கு பணிந்து நடப்பான். அப்ப பெண்ணுடைய அழகே எங்க இருக்கிறது என்றால், ரொம்ப பேர் அவர் லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறதுல, கண்மை போட்டிருக்கிறதுல, அல்லது கண்ணத்துக்கு புட்டா மாவு அடித்திருக்கிறதுல அழகு பார்ப்பார்கள். உண்மையான அழகு எதிரே இருக்கிறது என்றால், பெண் பணிந்து நடப்பதிலே இருக்கிறது. எதிலே இருக்கிறது? பணிந்து நடப்பதிலே இருக்கிறது. ஒருவனுக்கு ஒரு மனைவி அமைகிறார், கருப்பா இருக்கிறாங்க. அப்ப ஒன்னு கேட்கறாதீங்க, என்ன ஆச்சரியத்து கருப்பா இருந்தா அழகா இல்லையான்னு சொல்லிட்டு. ரொம்ப பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, நீங்க தானே கேட்கறீங்க பொண்ணு எப்படி வேணும்னு. கேட்கும் பொழுது இன்னும் கேட்கறாங்க, அதற்கு பொண்ணு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. எப்படிங்க பொண்ணு பாக்குறீங்கன்னு சொன்னா, நல்ல வெள்ளையா இருக்கணும் அதற்கு நான் இந்நாள் இல்லாகி. அப்ப கருப்பான பொண்ணெல்லாம் யாரும் பிடிக்கிறது? அப்ப வெள்ளை கருப்பிலே அழகு என்பது இல்லை, எல்லாமே இருக்குங்க. நீங்க கேட்ட மாதிரி வெள்ளையா இருக்கிறாங்க, உள்ளியா இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, பெரிய பட்டம் இருக்கு, எல்லாம் இருக்குது. வந்தவனே ஏ தாஜா யோயா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை யாராவது விரும்புவார்களா? அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து அடுத்து ரசிக்க முடியுமா? முடியாது. அத்தனையும் வீண். அதனால அல்லாஹ் சொல்றாத்து காணித்தாத்து. அதனால பொண்ணு பார்க்க போகும் பொழுது படிச்சிருக்கிறாங்களா, வெள்ளையா இருக்கிறாங்களா, நெட்டையா இருக்கிறாங்களான்னு பார்க்காதீங்க. அந்த பெண் குடும்பத்திலே பணிவாக நடக்கக்கூடியவளா? இந்த பணிவில்லாத பெண்கள் உள்ளுக்குள்ள எப்போது வருவார்களோ குடும்பத்தை இரண்டாக பிரித்து விடுவார்கள், குடும்பத்தை சிதைத்து விடுவார்கள், அத்தனை பேரையும் தெரிவிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவார்கள். அடுத்து ஹாஃபிதாத்தும் கற்பு இருக்க வேண்டும். ஜன்னல் நிக்கிற பொம்பளைங்களை கல்யாணம் பண்ணிடாதீங்க. அப்படி ஜன்னல்ல பார்த்தோன்னு அழகா ஒரு பொண்ணு தெரிஞ்சோன்னு அத்தாட்ட போய் அவ்வளவுதான் நான் கட்டிப்பேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சுக்காது. ரொம்ப பேர் அப்படித்தான், இவர் ரோட்ல போவாரு, பஸ்ல வருவாரு, கார்ல போவாரு, வெள்ளையா ஒரு பொண்ணை பார்த்துருவாரு, அதோட சண்டை போட்டு நிப்பாரு, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணு. எப்போது ஒரு பெண் வெளியிலே இப்படி வருகிறாளோ ஹயா கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது. பெண்ணுடைய ஒட்டுமொத்த அழகையே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளுடைய நாணத்திலே வைத்திருக்கிறான், ஹயாவிலே வைத்திருக்கிறான். கணவன் சென்று விட்டால் தனது கற்பை ஒழுக்கத்தை அவ்வளவு பாதுகாத்துக் கொள்வாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஆணுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு பெண் வீட்டிலே திருமணம் ஆகாமல் இருந்தால் தந்தைக்கு பணிந்து நடக்க வேண்டும். தந்தை இல்லாத வீடுகளிலே மூத்த சகோதரனுக்கு பணிந்து நடக்க வேண்டும். அவரும் இல்லை என்றால் தந்தையோடு பிறந்த சாச்சாமார்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும். அவர்களும் இல்லை என்றால் தாயோடு பிறந்த தாய் மாமன்களுக்கு பணிந்து நடக்க வேண்டும். அப்போதுதான் சமூகம் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைக்கு படிக்க போறாங்களே நமது சகோதரிகள், படிக்க போறதே எதுக்கு தெரியுமா சொல்றாங்க, நாங்க சொந்த காலில் நிக்கணும் அதுக்காண்டி படிக்க போறோம். ஆண்களை நம்ப கூடாது அதனால நாங்க படிக்க போறோம். இதுல வேற சில சமுதாய தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்களாம், தலாக்கு விடாத கணவனை மனம் முடித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லைங்க, தலாக்கு விடாத கணவன் சொன்னா டிகிரியா. சமுதாய தலைவர்கள் பெண்களுக்கு பயான் செய்யும் போது இப்படி செய்யறாங்க, தலாக்கு விடாத கணவனை கல்யாணம் முடித்துக் கொள்ளுங்கள். என்னங்க தலாக்கு விடாத கணவனை நல்ல டிகிரி வாங்கி டிகிரியை நம்பிக்கிட்டு இருக்கீங்க, கணவனை நம்பிக்கிட்டு வாழாதீங்கன்னு சொல்லி. அதனாலதான் சகோதரர்களே, பல படித்த குடும்பங்களிலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாம் விவாகரத்து நடக்கிறதே காரணம் என்ன, அவர்களுக்கு அந்த படிப்பின் மீது உள்ள நம்பிக்கை வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்திய உறவில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒழுக்கங்களை கவனத்திலே வைத்துக் கொள்வதோடு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யதீம்களுடைய விஷயத்திலே ரொம்ப அழுத்தமாக சொல்கிறான். அழுத்தம் அழுத்தம், எந்த அளவு அழுத்தம் என்றால், இன்னல் லதீன யக்லூன அம்வாலல் யதாமா ளுல்மன் இன்னமா யக்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா. ஒருவன் ஒரு அனாதையுடைய செல்வத்தை தவறான முறையிலே பயன்படுத்துகிறான் என்றால், அதை அனுபவிக்கிறான் என்றால், அவன் காசை பணத்தை சோரை இந்த துன்யாவின் செல்பவத்தை அனுபவிக்கவில்லை உண்ணவில்லை, அவன் தனது வயிற்றிலே நரக நெருப்பை சாப்பிடுகிறான். சில வீட்டில் அத்தா இறந்திருப்பாங்க, அண்ணன் தான் பெரியவராக இருப்பாரு, சகோதரர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, எவ்வளவு சுட்ட முடியுமோ சுட்டிக்கிட்டே இருப்பார். கடைசியில் தம்பிகள் எல்லாம் பெருசாகி வரும்பொழுது அப்படியே கண் துடைப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு தன்னை பெரிய யோக்கியனா காட்டிக்கிட்டு நாலு ஹஜ் செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு முத்தவள்ளியா போயிடுவார். யா அல்லாஹ், முஸ்லிம் சமுதாயத்திலே அனாதைகளுக்கு மோசடி செய்வது என்பது அவ்வளவு பயங்கரமான பாவம், சாதாரண பாவம் அல்ல. அல்லாஹ் சொல்கிறான், நரக நெருப்பை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பிலே இவர்களும் எரிவார்கள். அல்லாஹு தஆலா இவ்வளவு தெளிவாக சொல்கிறான் என்றால், அனாதைகளின் செல்வங்களை நீங்கள் பராமரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால், நீங்கள் ஏழைகளாக இருந்தால் மட்டும் உங்களின் ஏழ்மையின் அளவிற்கு ஒரு ஊதியமாக அந்த செல்வத்திலிருந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஒமன் கான ஹனியன் ஃபல்யஸ்தஃபிர். உங்களுக்கு ஏழ்மை இல்லை, வசதி இருக்கிறது என்றால் அவர்களின் செல்வத்தை நீங்கள் நிர்வகிக்கும் போது அதிலிருந்து எதையும் எடுக்காதீர்கள். அதே போல அனாதைகளை பராமரியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அத்தா மூத்தா போயிடுவார், அத்தா மூத்தா போறதுக்கு முன்னாடியே ஒரு அண்ணன் மூத்தா போயிருப்பார், அல்லது ஒரு தம்பி மூத்தா போயிருப்பார், பின்னால் சொத்துரிமையுடைய சட்டமும் வர இருக்கிறது. அப்படி மூத்தா போயிருந்தா சட்டப்படி இந்த பேரன்களுக்கு, யார் அத்தா மூத்தாருக்கு முன்னாடியே ஒரு புள்ள மூத்தாயிட்டார்ல, அவருக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏனைய பிள்ளைகள் உயிரா இருக்கும் போது, அதாவது அந்த அத்தாவுடைய நேரடி பிள்ளைகள் உயிரா இருக்கும் பொழுது சொத்துல பங்கு கிடையாது. பேசுறது புரியுதா? சரி, இதை எல்லாரும் ரொம்ப சாதகமா எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு? அத்தா சொத்து அமுக்கு. எப்படி அத்தா சொத்து அமுக்கு? இந்த தன்னுடைய தம்பி அண்ணன் மகன்கள் எல்லாம் தெருவில் கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. இங்கே ரெண்டு தவறுகளை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒரு தவறு என்ன? இறந்தாரே அந்த தந்தை அல்லது தாயினுடைய தவறு. என்ன தவறு? தான் இறப்பதற்கு முன்பே தனது மகன்களில் ஒருவர் இறந்து விட்டால், புரியுதா, அந்த தந்தை என்ன செய்ய வேண்டும்? உடனே அப்ப தனது சொத்திலே மூன்றில் குறிப்பிட்ட ஒரு அளவை, மூன்றில் ஒரு பங்கை தன்னுடைய இறந்துவிட்ட மகனின் பிள்ளைகளுக்கு வசியத்தாக எழுதி வைக்க வேண்டும். இது இஸ்லாம் கூறக்கூடிய வசியத் என்ற சட்டம். இந்த வசியத் என்ற சட்டம் இந்த இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இல்லாமே போயிடுச்சு. வசியத்துன ஒன்று இல்லாமே போயிடுச்சு. வசியத்துன்னு ஒன்று செய்வாங்க, எதுக்கு தெரியுமா செய்வாங்க? அநியாயம் பண்றதுக்கு தான் செய்வாங்க. எதுக்கு செய்வாங்க? மூத்த பையனுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க, சின்ன பையனுக்கு இவ்வளவு கொடுத்துருங்க என்று ஷரியத்துக்கு மாற்றமாக பங்கு வைப்பதற்கு வசியத்தை எழுதுவார்கள். நீ செத்து போனா உன் பிள்ளைங்களுக்கு என்ன சேரணும் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டான், ரப்புல் ஆலமீன் எழுதிவிட்டான். அதனை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்கு சொத்திலே பங்கு இல்லையோ அவர்களுக்கும், யாருக்கு சொத்தில் பங்கு நிர்ணயிக்கப்படவில்லையோ அவர்களுக்கும், நீ இறந்து போயிட்டா உனக்கு நன்மை வருவதற்காக அல்லாஹ்வுடைய பாதைக்கும் வசியத்து செய் என்று அல்லாஹ் சொன்னான். இன்னைக்கு யாருக்காவது கோடீஸ்வரர் மூத்தா போறாங்களே, என் சொத்துல அந்த கடையை பள்ளிவாசலுக்கு கொடுத்துருங்க, அதனுடைய வருமானத்தை பள்ளிவாசலுக்கு போய் சேரட்டும் சொல்லுவாங்களா? பள்ளிவாச கடையை இவன் எழுதிக்கிறான், பள்ளிவாசலுடைய சொத்தை இவன் அபகரிச்சுக்கிறான். நமது முன்னோர்களை பாருங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்து செய்யட்டும், ரஹ்மத்து செய்யட்டும், அவர்களது கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும். இன்று அவர்கள் நமக்காக மஸ்ஜிதுகளை கட்டி அதற்காக வக்ஃபுகளை அவர்கள் நிர்மாணித்திருக்கவில்லை என்றால் நமக்கு இவ்வளவு மஸ்ஜிது கிடைச்சிருக்குமா? நமது முன்னோர்கள் ஒவ்வொரு மஸ்ஜிதையும் கட்டி அந்த மஸ்ஜிதனுடைய கிழக்கு வடக்கு தெற்கு புறத்தில் நூற்றுக்கணக்கான கடைகள், நூற்றுக்கணக்கான நிலங்களை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்காக வக்ஃபு செய்தார்கள். எதற்கு? அங்கே மஸ்ஜிது ஷெரீஃபாக இருக்க வேண்டும், அங்கே அல்லாஹ்வுடைய பாதையிலே இமாமத்து செய்யக்கூடியவருடைய வாழ்க்கை, அங்கே அதான் சொல்லக்கூடியவருடைய வாழ்க்கை, பள்ளிக்கு ஊழியம் செய்பவர்களுடைய வாழ்க்கை, பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை ஷெரீஃபாக இருக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபு செய்தார்கள். ஆனால் இன்று அந்த வக்ஃபு சொத்துகள் எல்லாம் குண்டர்களின் கையிலே. யார் குண்டர்? முதல் குண்டர் முத்தவல்லி தான். யாரு? பொருளாளர். இப்படியே பேசுகிறார்கள். அப்போ மூணு வருஷம் அந்த கமிட்டிக்கு கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கு, நாங்க கொள்ளடிக்க கூடாதா? அதனால எலெக்ஷன். எலெக்ஷன்ல வர்றது எதுக்கு? தான் காசு போட்டு பள்ளியை நிர்மாணிக்கிறதுக்கு அல்ல. நீ அமுக்குறீல மூணு வருஷம், நான் அமுக்க போறேன். அதுவும் பெரும்பாலான மஸ்ஜிதுகள் இப்படி இருக்கின்றது சகோதரர்களே. எல்லாம் பாதுகாப்பான ஒரு ஊர்ல பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. எதுக்கு பிரச்சனை? இமாமாக வந்தவரு பள்ளி நிலத்தெல்லாம் மரக்காயர்கள் இவ்வளவு அபகரிச்சு வச்சிருக்கானோன்னு சொன்னதுனால அந்த இமாம் மேல கேச போட்டானோ பொய் கேச. இப்ப எவ்வளவு இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் செத்திருக்கிறது பாருங்கள், ஈமான் செத்திருக்கிறது பாருங்கள். அப்ப இந்த அநாதிகளுடைய சொத்துக்களை அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இடையில மறந்துட்டான். அப்ப அந்த வசியத்துடைய விஷயத்தை சொல்லும் பொழுது, அப்ப உங்களுடைய பிள்ளைகள்ல உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் மூத்தா போயிட்டாரா, உடனே வசியத்து. என்ன வசியத்து? என்னுடைய சொத்துல மூன்றுல ஒரு பகுதியை இறந்து போன என்னுடைய மகனுடைய மகளுக்கு, மகள்களுக்கு நீங்க பங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துடணும். சேஃப்டியா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் தனது சொந்த சகோதரனுடைய பிள்ளைகள் தெருவில் நிற்கிறார்கள். ஷரியத்துடைய இந்த ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டு, என்ன சட்டம்? முன்னாடியே இறந்து போயிருந்தா மையத்துக்கு முன்னாடி சொத்திலே பங்கில்லை என்ற ஒரு சட்டத்தை எடுத்துக்கொண்டு தனது சொந்த சகோதரன் பிள்ளைகளை தெருவிலே விட்டிருக்கிறார். நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் எவ்வளவு பெரிய பதில் சொல்ல வேண்டும். இங்கே என்ன விஷயம் இருக்கிறது? இஸ்லாமிய நாடாக இருக்குமேயானால், ஷரியத்துடைய சட்டமாக இருக்குமேனால், ஷரியாவுடைய பாதையாக இருப்பாரேயானால், இப்படி தெருவிலே விட்ட அத்தனை பேரையும் கொண்டு போய் ஜெயில போடுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்? சரி, அத்தாவும் வசியத்து பண்ணல, அத்தாவும் வசியத்து பண்ணல, தன்னுடைய கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ இறந்துட்டார் என்றால், இந்த எத்தீம்களை தனது சொந்த பிள்ளைகளை வளர்ப்பது போன்று வளர்க்கக்கூடிய கடமை உபரியானதல்ல, வளர்க்கக்கூடிய கடமை உடன் பிறந்த சகோதரர்களின் மீது இருக்கிறது. உன் பிள்ளையை எந்த ஸ்கூல்ல படிக்க வைப்பியோ அதே ஸ்கூல்ல தான் இறந்து போன உன் சகோதரனுடைய பிள்ளைய படிக்க வைக்கணும். அவனுக்கு என்ன சட்டையை வாங்கி கொடுப்பியோ அதே சட்டையை தான் இவனுக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த அளவிற்கு சமமாக பாவிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்லுகிறது. இதற்குத்தான் ஆக்கிலா என்று சொல்வார்கள், நன்மை தீமையிலே பங்கு கொள்ளக்கூடிய உறவுகள். இப்ப இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த பினாமி பேர்ல எழுதி வச்சுட்டு ஊரு சொத்தெல்லாம் கொள்ளடிச்சுட்டு நான் பேங்க் கிராப்ட்ஸ் சொல்றதுக்கு வழியே கிடையாது. எப்படி இந்த செகுலருடைய சட்டங்கள்ல என்ன, கம்யூனிஸ்ட் சட்டங்களே மேலை நாட்டு சட்டங்கள்லயோ எல்லாருடைய சொத்தையும் கொள்ள போட்டுவாரு. தொப்பியை போட்டுவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி மனைவி பேர்ல, அண்ணன் பேர்ல, தம்பி பேர்ல, பினாமி பேர்ல எழுதி வச்சுட்டு தான் பேர்ல எதுவுமே கிடையாது, எனக்கு எல்லாம் நஷ்டமா போயிடுச்சுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா கோர்ட்டு சொல்லிட்டு அவன் பேர்ல சொத்து ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் வேற வேற ஆள் பேருடைய சொத்து, அதனால அவ்வளவுதான், நீங்க எல்லாம் தொப்பி போட்டது போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், பயம் மாறிட வேண்டியதான். ஆனா இஸ்லாமிய மார்க்கத்திலே அப்படி கிடையாது. என்ன கிடையாது, இவன் பேங்க் ராப் செய்யிருக்கானா, முதல்ல இவன் அண்ணன் தம்பி இருக்கானான்னு பார்ப்போம். அவன் சொத்துல இருந்து கொடு, யார் சொத்துல இருந்து, அண்ணன் தம்பி சொத்துல இருந்து கொடு. அத்தா உயிரோட இருக்காரா, அத்தா கொடுக்கணும், அத்தாவும் இல்ல அண்ணன் தம்பி இல்லையா சாச்சா கொடுக்கணும். அப்ப அதனாலதான் இஸ்லாமிய நாடுகளிலே ஒருத்தன் தப்பு பண்றான், உபதாரியா இருக்கிறான்னு சொன்னா குடும்பம் எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது, அவனை அடிச்சு புடிச்சு இறுக்கி வைக்கின்றே, நீ இப்படி பண்ணாதே, நாளைக்கு நீ ஏதாவது பிரச்சனை பண்ணி நஷ்டமாக்கணும்னு சொன்னா தொழில்துறையில அந்த ஆபத்து யார் மேல வந்து முடியும், எங்க மேல வந்து முடியும். அப்ப இந்த யத்தீம்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு தெளிவான சட்டத்தை சொல்கிறான். அப்ப இன்னும் எந்த அளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்கிறான் என்றால், வல்யக்ஷல்லதீன லவ் தரக்கூ மின் கல்ஃபிஹிம் ذُرِّيَّةً ضِعَافًا خَافُوا عَلَيْهِمْ فَلْيَتَّقُوا اللَّهَ وَلْيَقُولُوا قَوْلًا سَدِيدًا. சரி, உங்க அண்ணன் பிள்ளை யத்தீமா இன்னைக்கு நிக்கிறானே, அல்லாஹு தஆலா உன்னது பிள்ளைகளை அப்படி ஆக்கியிருந்தான், யோசித்துப்பா. இந்த அளவு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். பயந்து கொள்ளட்டும் அந்த மக்கள், யார் தனக்கு பின்னால் பலவீனமான சந்ததிகளை விட்டு சென்றால் அந்த பலவீனமான சந்ததிகளுக்கு என்னாகும் என்று பயப்படுவார்களே, அப்படித்தானே பிறருடைய சந்ததிகள், அவர்கள் விஷயத்திலும் அவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும் என்று கூறி அல்லாஹு தஆலா அடுத்து சொத்துகள் பற்றிய மிக தெளிவான ஒரு சட்டத்தை சொல்கிறான். இப்படி ஒரு நீதமான சட்டம் உலகத்தில் இருக்கவே முடியாது சகோதரர்கள். ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா, முஸ்லிம்கள் ரொம்ப மாறு செய்யக்கூடிய அந்த இஸ்லாமிய சட்டங்களிலே ஒன்று சொத்துரிமை பற்றியது. கோர்ட்டில் போய் முஸ்லிம்களுடைய கேஸை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேஸ் எதுல, இந்த சொத்துரிமை விஷயத்துல, ஒன்று தலாக்காக இருக்கும் அல்லது இந்த சொத்துரிமை விஷயமாக இருக்கும். அல்லாஹுடைய தெளிவான வேதம் இருக்க, அந்த வேதத்தின்படி சொத்துகளை தெளிவாக பிரித்து தரக்கூடிய அறிவு பெற்ற அறிஞர்கள் இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிம் கோர்ட்டை நாடுவானேயானால் அவன் அல்லாஹுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறுவது, இது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை புரிய வேண்டும். அதே போல தான் உயிராயிருக்கும் பொழுதே சொத்துகள் எல்லாம் அவர் விருப்பத்துக்கு, இவர் வந்து என்ன ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வந்து பார்த்தாரு, அவன் என்ன வந்து பார்க்கல, இவர் தான் என்ன கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாரு, இவங்க என்ன பார்க்கவே இல்லை, உன் புருஷன் என்ன மதிக்கவே இல்லை, இப்படிலாம் கணக்கு போட்டு சொத்துக்களை ஏத்துக்கு மாத்தமா பங்கு வைக்கிறதோ பிரிக்கிறதோ இருக்கிறது, இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு ஷரியாவுடைய சட்டத்துக்கு எதிரானது. யார் நமக்கு நீதமாக நடந்தாலும் நடக்கவில்லை என்றாலும் சரி, நாம் நீதமாக நடக்கும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். ஆதரித்த பிள்ளைகளுக்கு அதிகம், ஆதரிக்காத பிள்ளைகளுக்கு குறைவு என்று நாம் பாகுபாடு காட்டக்கூடாது. பொதுவாக நாம் உயிராக இருக்கும் பொழுது இந்த பிரித்தல் என்ற செயலை செய்யக்கூடாது. பிரித்தல் என்ற பாக பிரிவினை என்பது ஒருவர் இறந்ததற்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் ஷரியாவுடைய ஆலிம்களிடத்தில் அணுகி செய்து கொள்ள வேண்டிய ஒரு சட்டமே தவிர உயிராக இருக்கும் போது செய்யக்கூடிய ஒரு சட்டம் அல்ல. பல இடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னு சொன்னா அத்தாவும் அம்மாவும் தனியா ஒரு வீட்டில் இருந்துகிட்டு நொந்து நூலாக போயிட்டு இருப்பாங்க. என்ன பிரச்சனை, நான் இருக்கும் பொழுதே நீதமா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லி பங்குகளை பிரிச்சு கொடுத்து அனுப்புனாங்களே, கடைசியில் இவங்களுக்கு ஒரு ரூம் மிஞ்சும், ஒரு வீட்டில் ஒரு தெருவில் ஒரு ரூம் மிஞ்சும், அவ்வளவுதான், எப்பனும் திரும்பாங்க. எப்போது தனது தந்தையிடம் பெரும்பாலான செல்வ குடும்பத்தில் இதாங்க நடக்குது, அந்த காசு பணம் அத்தா கையிலிருந்து மாறிடுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அத்தாவுக்கு அங்க மதிப்பு கிடையாது, அங்க அம்மாவுக்கும் மதிப்பு கிடையாது. இவர்கள் எல்லாம் யார், இவர்களை பற்றித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் காசை வணங்கக்கூடியவர்கள். தைஸ் அப்துல் திருஹம், திருஹமுக்கு தீனாருக்கு அடிமையானவர்கள், அதாவது அப்துனா யாரு, அதை வணங்கியவர்கள். எனவேதான் பணம் கிடைத்ததற்கு பிறகு பெற்றோரை புறக்கணித்தவர்கள், மறந்தவர்கள். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய இல்முல இருக்குமா இல்லையா, எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்து தான் நீங்க உயிரா இருக்கும்போது பிரிக்காதீங்க. உயிரா இருக்கும்போது பிரிக்காதீங்க. அப்படி பிரிக்கப்பட்ட குடும்பத்தை ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் கிடையாதுங்க, பெரும்பாலான குடும்பத்திலே நடந்தது இதுதான். அவ்வளவுதான், பெற்றோர் புறக்கணிக்கப்பட்டு மறக்கப்படுவதை பார்க்கிறோம். காபிர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஓல்ட் ஏஜ் ஹோம், வயசானவங்களுக்கு ஒரு வீடு, அனாதைகள் வீடு இருக்கிற மாதிரி, பேஷண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி இருக்கிற மாதிரி ஓல்ட் ஏஜ் ஹோம். யார் எங்க இருப்பாங்க? கைவிடப்பட்ட தாய் தந்தை. இப்ப முஸ்லிம்கள் மாறிக்கிட்டு அந்த கலாச்சாரம் முஸ்லிம்களையும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இந்த 11-12 சட்டத்திலே சொத்துரிமை பற்றிய மிக தெளிவான சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான். தாய்க்கு எவ்வளவு, தந்தைக்கு எவ்வளவு, பிள்ளைகளுக்கு எவ்வளவு, ஆண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு, பெண் பிள்ளைகளுக்கு எவ்வளவு என்று அல்லாஹ் பங்கு வைக்கும் போது இதுல பொம்பளை பிள்ளைங்க கோச்சுக்க கூட, எப்படி அவங்களுக்கு மட்டும் என்ன ரெண்டு பங்கு எங்களுக்கு ஒரு பங்குன்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், உங்கள் தந்தையோ உங்கள் ஆண் பிள்ளைகளோ, லா தத்ருன ஐயுஹும் அக்ரபு லக்கும் நஃபஆ, உங்களுக்கு அதிகம் பலன் தரக்கூடியவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். இப்ப பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்கும், தந்தைக்கு கம்மியா இருக்கும். சொத்துல பாத்தீங்கன்னா தந்தைக்கு பிள்ளைகள் இருந்தா 6-1, மிச்ச சொத்து எல்லாம் பிள்ளைக்கு போயிடும். அப்ப என்னோட 40 பிள்ளை நீனு, ஓ சொத்து எனக்கு தான் வரணும்னு சொல்லி தந்தை சண்டை போட முடியாது. அப்ப அல்லாஹு தஆலா இதுதான் சொல்றான், தந்தை யார், தந்தையா பிள்ளையா, யார் நெருக்கமானவர்கள், யார் தகுதியுடையவர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவனை தவிர நீங்கள் அறிய மாட்டீர்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை ரெண்டு இடத்துல முடிக்கும் போதும், இன்னல்லாஹ கான அலீமன் ஹக்கீமா, அடுத்ததுல முடிக்கும் போது வல்லாஹு அலீமன் ஹலீம், அல்லாஹு தஆலா அறிந்தவன், ஆழ அறிந்தவன், ஆழ ஞானம் உள்ளவன். அதனால அல்லாஹ்வுடைய இந்த சட்டம் ஏதோ மேலெழுந்த வாரியா 4 ராத்திரில உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி எழுதின சட்டம் நினைச்சு கொள்ளாதீங்க. இது அல்லாஹ்வின் ஞானத்திலிருந்து, இல்மிலிருந்து, ஹிக்மத்திலிருந்து வந்த சட்டம். அப்ப அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், வல்லாஹு அலீமுன் ஹலீம், நீங்கள் மாற்றம் செய்யும் போது அல்லாஹ் நாடினால் உங்களை உடனே தண்டித்திருக்கலாம், ஆனால் அல்லாஹ் சகிப்பாளன், பொறுமையாளன், அல்லாஹ் உங்களை விட்டு வைக்கிறான். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, இது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள், இதை நீங்கள் பேணுங்கள். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை, எதெல்லாம் அல்லாஹ் தடுத்துட்டானோ அதை நீங்கள் மீறினால் பயங்கரமான நிரந்தரமான நரகம் இருக்கிறது, அங்கே கேவலமான வேதனை இருக்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து ஒரு முக்கியமான சட்டத்தை சொல்கிறான், அதாவது தவறான கெட்ட பழக்கம் இரண்டு ஆண்களுக்கு மத்தியிலே இருக்குமேனால் அவர்களுக்குரிய தண்டனையை அல்லாஹ் சொல்கிறான், இரண்டு பெண்களுக்கு மத்தியிலே இருக்குமேனால் அதற்குரிய தண்டனையை அல்லாஹ் சொல்கிறான், ஒரு பெண் தவறான நடத்தையிலே சென்று விட்டால் அதற்குரிய தண்டனையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்திலே சொல்லும் பொழுது அந்த பெண்ணை வீட்டிலே தடுத்து வையுங்கள், அல்லது அல்லாஹ் அந்த பெண்ணுக்குரிய சட்டத்தை இறக்குகின்றவரை. அது என்ன சட்டம்? சூரா 100 அல்லாஹ் இறக்கிவிட்டான், திருமணம் முடித்த ஆணா பெண்ணாக இருந்தால் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், திருமணம் முடிக்காத பெண்ணாக இருந்தால் 100 கசையடிகள் அடிக்க வேண்டும் என்று அந்த சட்டம். ஆண்களுக்கு மத்தியிலே இந்த தவறு நிகழ்வையானால் அவர்களுக்கு கடினமான வேதனை கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட வேதனை? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ஒரு பாழடைஞ்ச வீட்டில் செவுத்துல கொண்டு போய் கீழே அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு செவுத்தை உடச்சி மேலே தள்ளி நசுக்கிற வேண்டியதான். அவ்வளவு பயங்கரமான தண்டனை, கொடிய தண்டனையை தான் மார்க்க அறிஞர்கள் இதற்கு சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே சமுதாய மக்கள் இது விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான், தௌபாவை பற்றி சொல்லும் பொழுது பொதுவா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 50 வரைக்கும் எவ்வளவு அநியாயம் பண்ணி சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிக்கும், அதுக்கு பிறகு ஒரு ஹஜ் போயிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டியை கட்டிட்டு பள்ளிவாசல முத்தவல்லி ஆகி என்ன மாதிரி ஹலால் யாருமே இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, சொல்கிறான் அப்படி அல்ல. இப்படி பாவங்களை வேண்டும் என்றே அறிந்த நிலையிலே செய்து கொண்டு அதற்கு பிறகு மௌத்து வரும்பொழுது நான் தௌபா செஞ்சுட்டேன்னு சொல்றாங்களே, அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. யாரை அல்லாஹ் மன்னிக்கிறான்? அறியாத நிலையிலே பாவம் செய்துவிட்டு பிறகு அல்லாஹ்வின் சட்டங்களை தெரிந்த போது வருந்தி தௌபா செய்கிறார்களே, அவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்ப இவங்க யார் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ் ஏமாத்தினான் சொல்லு, நல்லா தெரியுது சம்பாதிக்கும் போது ஹராமில் சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு ஹஜ் செஞ்சவனை பார்த்துக்கலாம், எப்படி அது ஹலாலாக ஆகுமா? எப்ப ஆகும்? அப்படி ஹராமில் சம்பாதிச்சதெல்லாம் நீ சதக்கா கொடுத்துட்டு வா, தெரியுதா இல்லையா? தெரிந்து சம்பாதித்தாய், வட்டியிலே சம்பாதித்தாய், ஹராமான தொழிலே சம்பாதித்தாய், ஏமாற்றி சம்பாதித்தாய், கடத்தி சம்பாதி, இந்த ஹராம எல்லாம் தெரிஞ்சு செஞ்சில, இவற்றையெல்லாம் விட்டு முழுமையாக விலகி அவற்றையெல்லாம் தர்மம் கொடுப்பது கொண்டு அதுக்கப்புறமா தௌபா செஞ்சுவா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான், உனது தௌபா உண்மையான தௌபா.
ஊர் சொத்தெல்லாம் திருடிட்டு தௌபா பண்ணுன்னு சொன்னான். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அந்த ஒப்படை அந்த திருட்ட அந்த திருடிய பொருட்கள் ஒப்படைக்காத வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்புறம் அதற்கடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப பெண்களுடைய சட்டத்தை சொல்லும் பொழுது, பெண்களை நீங்கள் வலுக்கட்டாயமாக, அதாவது ஒரு முன்னாடி காலத்தில் எப்படி இருந்தது என்றால், தந்தை மூத்தா போனாருன்னு சொன்னான், அதாவது தனது தாய் அல்லாத இன்னொரு பொண்ணை தந்தையை கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, தந்தை இறந்ததுக்கு பின்னாடி தந்தையினுடைய சொத்துல ஒரு சொத்தாக ஆக்கி அந்த பெண்ணையும் பிள்ளைகள் வாரிசுகளா தனது சொத்து வராசத்து சொத்துக்களை ஆக்கிக் கொள்வார்கள். கடுமையாக அல்லாஹ்வற்றை கண்டிக்கிறான். அதே போல நீங்க தலாக் விடுறதுக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டீங்க, அல்லது இந்த மனைவியை பிடிக்கல பிரச்சனையா இருக்கு வேற மனைவி கட்டலாம் நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த பெண்ணுக்கு ஒரு தங்க குவியலை மகராக கொடுத்திருந்தாலும் கூட அவற்றில் அந்த பெண்ணிடமிருந்து அந்த மகரை பறிக்காதீர்கள் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு, திருமணம் முடிப்பதற்கு யாரெல்லாம் ஹராமானவர்கள், யாரையெல்லாம் திருமணம் முடிக்காது என்ற அந்த பட்டியலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அடுத்து மேலும் பல விஷயங்களை சொல்கிறான் இன்ஷா அல்லாஹ், நாளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அவனுடைய வேத சட்டங்களின்படி அமல் செய்வதற்கு நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகளை மீறுவதிலிருந்தும் நபியினுடைய சுன்னாவை மீறுவதிலிருந்தும் என்னையும் உங்களையும் நமது சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.